பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை நேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம்.
இதற்கு முந்தைய பதிவுல ஆடி அமாவாசையை பத்தி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். மேல ஐ பட்டன்லயும் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா ஆடி பூரத்தை பத்தி பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே அது பல விசேஷங்களுக்குரிய மாதம் தான். இருந்தாலும் பல விசேஷங்கள் ஒரே தினத்துல வரும் அப்படின்னா அது ஆடிப்பூரம் தான். ஆடிப்பூரம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது நமக்கு ஒரு தெவிட்டாத தெல்லமுதா தான் இருக்கு. ஏன்னா சைவர்களுக்கும் சரி வைணவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது. உமாதேவியார் தோன்றியது இந்த ஆடிப்பூரத்துல தான். ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்தது இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான். கோவில்கள்ல பக்தர்கள் எல்லாரும் பால் குடம் எடுத்துட்டு வந்து தேவிக்கு பாலாபிஷேகம் செய்யறது இந்த நாள்ல தான். தேவிக்கு வளைகாப்பு இட்டு வழிபாடு செய்யறதும் இந்த நாள்ல தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். பிற மனிதர்கள் மாதிரி அவருக்கு புகழ் கீர்த்தி அந்தஸ்து செல்வம் இந்த மாதிரியான உலகியல் ரீதியான ஆசைகள் எதுவுமே இருந்தது கிடையாது. அவருக்கு இருந்தது இறைவன் மேல தீராத பக்தியும் காதலும் இருந்துகிட்டே இருந்துச்சு. தன்னலமில்லாத பக்தி இருந்த அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. தினமும் கோவிலுக்கு மலர்களை கொய்து அதை மாலையா தொடுத்து இறைவனுக்கு அணிவிப்பார். ஒரு நாள் பூ பறிக்கலாம் அப்படின்னு தோட்டத்திற்கு போகும் பொழுது அவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போனார். அங்க இருந்த துளசி செடிக்கு கீழே பூமி தேவியுடைய அவதாரமா ஒரு குழந்தை இருந்துச்சு. ஆயர் குலத்துடைய பெருமையை பெரியாழ்வார் உணர்ந்தனால அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்ற பெயர் வைத்தார். அந்த குழந்தை தன்னுடைய இளம் பிராயத்திலேயே பகவான் கண்ணன் மேல தீராத பக்தியும் காதலும் கொண்டிருந்துச்சு. அந்த வயதிலேயே நான் கண்ணனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தையுடைய மனசுல வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, தினந்தோறும் பெரியாழ்வார் இறைவனுக்காண்டி மாலையை தொடுத்து கொடுப்பார் அப்படின்னு. இந்த குழந்தை என்ன செய்வாங்களாம், முதல்ல அந்த மாலையை தான் அணிந்து கொண்டு அதற்கப்புறம் இறைவனுக்கு கொடுப்பாங்களாம். இந்த விஷயம் பெரியாழ்வாருக்கு தெரியவே தெரியாது. பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுற விஷ்ணு சித்தருக்கு இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. உடனே அவர் கோதையை கடிந்து கொண்டார். இறைவனுக்கு நீ அணிந்த மாலையை எதற்காக அணிவிக்கிற அப்படின்னு கேட்டு அந்த மாலையை தவிர்த்து புதுசா மாலை தொடுத்து இறைவனுக்கு அதை அணிவித்தார். அந்த இரவே இறைவன் விஷ்ணு சித்தருடைய கனவுல தோன்றி கோதை அணிந்த மாலையத்தான் நீ எனக்கு சூட்டணும் அப்படின்னு விஷ்ணு சித்தருடைய கனவுல இறைவன் வந்து சொன்னார். அதற்கப்புறம்தான் சூடி கொடுத்த சுழற்கொடி அப்படின்னு ஆண்டாள் அப்படின்னு அழைக்கப்படுற கோதைய போட்டுனாங்க. நாட்கள் கழிஞ்சது. கோதை பருவமுற்று அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை பெரியாழ்வார் செய்தார். ஆனா கோதையோ, நான் திருமணமெல்லாம் செய்துக்க மாட்டேன், ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய இறைவனைத்தான் நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க. பெரியாழ்வாருக்கு என்ன செய்யறது அப்படின்னே தெரியல. அன்றிரவு பெரியாழ்வாருடைய கனவுல இறைவன் தோன்றி கோதைய மணப்பெண் ரூபத்தில் அலங்காரம் செய்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கூட்டிட்டு வருமாறு இறைவன் சொன்ன மாதிரி கோதைய மணப்பெண் ரூபத்தில் அலங்காரம் செய்து ஸ்ரீரங்கத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. ஸ்ரீரங்கத்திற்கு கூட்டிட்டு போகும் பொழுது கோதைக்கு 15 வயது தான். அவங்க கருவறைக்குள்ள போன உடனே இறைவனோட இரண்டரை கலந்துட்டாங்க. இந்த கோதை வேற யாரும் கிடையாது, இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய ஆண்டாள் தான். இந்த தேவி ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னும் சொல்லுவோம். இவங்க வாழ்ந்த காலத்துல திருப்பாவை அப்படின்னும் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழி அப்படின்ற புத்தகங்களை இவங்க வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகங்கள் ரெண்டுமே தமிழ் இலக்கணத்துடைய ஒரு தெவிட்டாத தெல்லமுது அப்படின்னே சொல்லலாம். திருப்பாவையில மொத்தமா 30 பாடல்கள் இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு மார்கழி மாதத்துல பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பாவையில கோதை தன்னை ஆயர்குலத்துல வாழக்கூடிய ஒரு கோபிகையா பாவிச்சு அந்த முழு திருப்பாவையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த வருடம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 11, 2021 அன்னைக்கு வருது. அதாவது தமிழ் தேதிப்படி ஆடி 26 அன்னைக்கு வருது. அதனால அதற்கு முந்தைய தினமே நீங்க உங்க வீட்டை சுத்தம் செய்து, பூஜை அறைய சுத்தம் செய்து, சுவாமி விக்கிரகங்களை கழுவி, சுவாமி படங்களை துடைத்து, அதற்கு திலகமிட்டு நீங்க ஆயத்தமாகணும். அதற்கடுத்த நாள் ஆகஸ்ட் 11 தேதி காலையில எழுந்து ஸ்நானம் செய்து உங்க வீட்டை நீங்க சுத்தம் செய்து வாசல்ல கோலமிட்டு உங்க பூஜை அறையில முன்தினம் வைத்த பூக்கள் எல்லாம் எடுத்து புது பூக்கள் அணிவித்து உங்க பூஜை அறையிலோ பூஜை அறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்திலோ வாழை இலை விரித்து உமாதேவியுடைய படமோ உருவச்சிலையோ இருந்தா அம்பிகையுடைய படத்தை அந்த வாழை இலை மேல் வைத்து அம்பிகைக்கு திலகமிட்டு அம்பிகைக்கு மலர்களால் அலங்காரம் செய்து அம்பிகைக்கு இப்ப பாவாடை ரெடிமேடா மார்க்கெட்ல விற்குது அதையும் அம்பிகைக்கு அணிவித்து அணிகலன் இருந்தா அதையும் அம்பிகைக்கு அணிவித்து ஒரு தட்டுல தூய நீர், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாமும் வைத்து இரண்டு பக்கமும் விளக்கேற்றி வைத்து உங்க பூஜைக்கு நீங்க ஆயத்தமாகணும். எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு தான் நம்ம பூஜை ஆரம்பிக்கணும். அதனால நீங்க மஞ்சளினால் விநாயகர் செய்து அந்த விநாயகருக்கு திலகமிட்டு அந்த விநாயகருக்கு மலர்கள் சாத்தி விநாயகருக்கு வஸ்திரமும் அணிவித்து முதல்ல விநாயகரை நீங்க வழிபாடு செய்யணும். உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் விநாயகருடைய 108 போற்றிகளை கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க விநாயகருக்கு பூஜை செய்து விநாயகருக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு விநாயகருக்கு வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழத்தை நீங்க பிரசாதமா வைக்கலாம். அடுத்து அம்பிகையுடைய மந்திரங்கள் இல்ல அம்பிகையுடைய 108 போற்றிகளை பாராயணம் செய்து நீங்க உமாதேவியை வழிபாடு செய்யறதும் அவசியம். அதற்கப்புறம் அன்னைக்கு பிரசாதத்திற்கு உங்களால என்ன முடியுமோ, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலை என்னன்னா இந்த பெரும் தொற்றுல நாங்க வெளியில போய் நாங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் பிரசாதத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து அதை சமைக்க முடியலங்க, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா பூஜை நீங்க செய்யாம இருக்க கூடாது. கண்டிப்பான முறையில பூஜை செய்யணும். அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க பூஜை செய்ய பாருங்க. எப்பயுமே நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையில ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் தேவை கிடையாது, ஆத்மார்த்தம் இருந்தாலே போதும். அந்த வகையில உங்ககிட்ட உங்க வீட்டுல என்ன இருக்கோ, பழங்கள் இருந்தா அந்த பழங்களை நீங்க தேவிக்கு பிரசாதமா படைக்கலாம். உங்ககிட்ட பால் இருக்கும் இல்லையா, பால்ல சர்க்கரை கலந்து அதை நீங்க தேவிக்கு பிரசாதமா படைக்கலாம். அதனால உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தேவிக்கு பிரசாதமா படைக்கலாம். இதை பிரசாதமா படைச்சு தேவிக்கு தூபாராதனை தீபாராதனை காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்துக்கலாம். இப்ப எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா இந்த பூஜையை யார் செய்யணும், இது செய்தா என்ன பலன் கிடைக்கும். பொதுவா ஆடிப்பூரம் பூஜை செய்யணும் அப்படின்னா குழந்தை இல்லாத நபர்கள், அதற்கப்புறம் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த பூஜை செய்யும் பொழுது அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே கோவில்கள்ல வளைகாப்பு செய்வாங்க அப்படின்னு. அதனால நீங்க உங்க வீட்டுல பூஜை செய்யும் பொழுது அம்பிகையுடைய படத்திற்கோ அம்பிகையுடைய உருவ சிலைக்கோ வளையல் மாலைய அணிவித்து நீங்க பூஜை செய்யலாம். அதற்கப்புறம் பூஜை முடிந்ததற்கப்புறம் அந்த வளையலை எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க கொடுத்து நீங்களும் அதை அணிந்துக்கலாம். உபவாசமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் காலையில உபவாசத்தை ஆரம்பிச்சு மாலை வரைக்கும் உபவாசமா இருந்து நீங்க அம்பிகையை வழிபடுறதும் அவசியம். அன்னைக்கு உங்களால கோவிலுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, ஏன்னா எல்லா அம்பிகை கோவில்கள்லையுமே வளைகாப்பு செலுத்துவாங்க, உங்களால எவ்வளோ வளையல் கொடுக்க முடியுமோ அந்த வளையலை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது அம்பிகைக்கு வளைகாப்பு நடந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்லயும் வளைகாப்பு நடந்து குழந்தையுடைய அழுகும் சத்தம் கேட்கும். இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்க பார்க்கலனா நம்ம சேனல்ல ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் ஆடிப்பூரத்துடைய மகத்துவத்தை உணர செய்ய இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்க மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதேவனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளா அமையட்டும்.